பாடம் 11. நற்செயல் புரிய அதிகம் முயற்சித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், எவர் நம் விஷயமாக முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேர் வழிகளை காட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடன் உள்ளான். 29வது அத்தியாயம் 69வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு மரணம் ஏற்படும் காலம் வரை உமது இறைவனை வணங்குவீராக. 15வது அத்தியாயம் 99வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமது இறைவனின் பெயரை நினைவு கூர்வீராக, அவன் பக்கமே முற்றிலும் சார்ந்திருப்பீராக. 73வது அத்தியாயம் 8வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்தால் அதை காண்பார். 99வது அத்தியாயம் 7வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்காக நல்லதில் எதை நீங்கள் முற்படுத்தி வைத்தீர்களோ அவற்றை அல்லாஹ்விடம் கூலியால் சிறந்ததாகவும் மிக்க மகத்தானதாகவும் காண்பீர்கள். 73வது அத்தியாயம் 20வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லதிலிருந்து நீங்கள் செய்யும் செலவுகளை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக உள்ளான். 2வது அத்தியாயம் 273வது வசனம். இந்த பாடத்தில் பிரபல்யமான வசனங்கள் நிறைய உள்ளன. ஹதீஸ் 95. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், என் நேசரை ஒருவன் பகைத்தால் நான் அவனிடம் போர் தொடுப்பேன். என் அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கி இருப்பதை விட எனக்கு பிரியமானதாக வேறொரு பொருள் மூலம் என்னை நெருங்கிட முடியாது. மேலும் என் அடியான் அவனை நான் அன்பு கொள்வதற்காக உபரியான வணக்கம் மூலம் என்னிடம் நெருங்கிட முயற்சிக்கின்றான். அவனை நான் பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிடுவேன். என்னிடம் அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் காப்பாற்றுவேன். புகாரி 6502. ஹதீஸ் 96. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் அடியான் என்னிடம் ஒரு சான் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவனிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன். என்னிடம் அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து வருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7536. ஹதீஸ் 97. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு அருட்கொடைகள். இந்த இரண்டு விஷயத்திலும் மக்கள் அதிகமானோர் நஷ்டப்பட்டு விடுகின்றனர். அவை ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6412. ஹதீஸ் 98. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குவார்கள். அவர்களின் இரு பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்பொழுது நான், இறை தூதர் அவர்களே, இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். நான் நன்றியுள்ள அடியானாக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். புகாரி 4837, முஸ்லிம் 2820. ஹதீஸ் 99. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் இரவில் விழித்திருப்பார்கள். தன் குடும்பத்தாரை விழித்திருக்க செய்வார்கள். வணக்கத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள். தன் வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். புகாரி 2024, முஸ்லிம் 1174. ஹதீஸ் 100. அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பலமுள்ள மூமின் பலவீனமான மூமினை விட சிறந்தவனும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவனும் ஆவான். ஒவ்வொன்றிலும் சிறப்புண்டு. உமக்கு பயனளிப்பவற்றில் ஆசை கொள்வீராக. அல்லாஹுவிடம் உதவி தேடுவீராக. பலவீனம் அடையாதீர். உமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், நான் இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி ஆகியிருக்குமே என்று கூறாதீர். எனினும் அல்லாஹுவின் விதி அவன் நாடியபடி நடந்தது என்று கூறும். நீ இதை செய்யவில்லை என்றால் இது ஷைத்தானின் செயலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2664. ஹதீஸ் 101. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகம் மனோ எச்சைகளால் திரையிடப்பட்டுள்ளது, சொர்க்கம் கஷ்டங்களால் திரையிடப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6487. முஸ்லிம் 2822. ஹதீஸ் 102. அபு அப்துல்லா என்ற ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். முதல் ரக்காத்தில் பக்ரா அத்தியாயத்தை ஓதினார்கள். 100 வசனங்கள் ஓதியதும் ருக்கு செய்வார்கள் என நான் நினைத்தேன். ஆனால் தொடர்ந்தார்கள். இந்த அத்தியாயத்தின் மூலம் ஒரு ரக்காத் தொழுவார்கள் என நான் நினைத்தேன். மேலும் தொடர்ந்தார்கள். இப்பொழுது ருக்கு செய்வார்கள் என நான் எண்ணினேன். பின்பு அன்னிசா அத்தியாயத்தை ஓதினார்கள். தொடர்ந்து ஆல இம்ரான் அத்தியாயத்தை துவக்கி ஓதினார்கள். ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி ஓதினார்கள். அதிலே தஸ்பீஹ் சம்பந்தமான வசனம் ஓதும் போது தஸ்பீஹ் செய்தார்கள். பிரார்த்தனை சம்பந்தமான வசனம் ஓதிய போது பிரார்த்தனை செய்தார்கள். பாதுகாப்பு தேடல் சம்பந்தமான வசனத்தை ஓதிய போது பாதுகாவல் தேடினார்கள். பின்பு ருக்கு செய்தார்கள். சுபஹான ரப்பில் அஸீம் என கூறுபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் ருக்கு அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது. பின்பு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறினார்கள். பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள். மீண்டும் சஜிதா செய்தார்கள். சுபஹான ரப்பியல் ஆலா என்று அதில் கூறினார்கள். அவர்களின் சஜிதா அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது. முஸ்லிம் 772. ஹதீஸ் 103. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். அப்பொழுது நான் தவறான எண்ணம் கொள்ளும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்பதை நீட்டினார்கள். என்ன தவறான எண்ணம் கொண்டீர் என்று கேட்கப்பட்டது. நான் உட்கார்ந்து விடவும் தொழுகையை விட்டுவிடவும் நாடினேன் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 1135. முஸ்லிம் 773. ஹதீஸ் 104. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மரணித்த நபரை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அவை அவரது குடும்பம், அவரது சொத்து, அவரது செயலாகும். அதில் 2 திரும்பி விடுகின்றன, 1 தங்கி விடுகிறது. அதாவது அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பி விடுகிறது, அவரது செயல்கள் அவருடன் தங்கி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6514. முஸ்லிம் 2960. ஹதீஸ் 105. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கம் என்பது உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பு வாரையும் விட மிக நெருக்கமாக உள்ளது. நரகமும் அது போன்றுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6488. ஹதீஸ் 106. திண்ணை தோழர்களில் ஒருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியருமான அபு ஃபிராஸ் என்ற ரபியா இப்னு காப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவில் தங்கியிருந்தேன். அவர்களுக்கு ஒளி செய்யும் தண்ணீர் மற்றும் அதற்கான தொழுகை விரிப்பு போன்ற தேவைகளையும் செய்து வந்தேன். அப்பொழுது என்னிடம் விரும்பியதை கேட்பீராக என்று கூறினார்கள். சொர்க்கத்தில் உங்களின் நட்பையே உங்களிடம் கேட்கிறேன் என்று நான் கூறினேன். வேறு எதுவும் உள்ளதா என்று கேட்டார்கள். நான் அது மட்டும்தான் என்றேன். நீ அதிகமாக சஜிதா செய்வதன் மூலம் உமக்காக நான் அல்லாஹுவிடம் சொர்க்கத்தை கேட்டு பெற எனக்கு உதவுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 489. ஹதீஸ் 107. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையும் அபு அப்துல்லாஹ் அல்லது அபு அப்துல் ரஹ்மான் என்று சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதிகம் சஜிதா செய்வதை நீர் கடைபிடிப்பீராக. நிச்சயமாக நீர் அல்லாஹுக்காக ஒரு சஜிதா செய்வது என்பது அதன் மூலம் அல்லாஹ் உமக்கு அந்தஸ்தை உயர்த்தாமலும் அதன் மூலம் உம்மை விட்டும் ஒரு தவறை அழிக்காமலும் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். முஸ்லிம் 488. ஹதீஸ் 108. அபு சௌஃபான் என்று அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மனிதர்களில் சிறந்தவர் எவர் ஒருவரின் ஆயுள் நீடித்தும் அவரது செயல் அழகாகவும் இருக்கிறதோ அவரே ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2329. ஹதீஸ் 109. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் சிறிய தந்தை அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டார். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, இணை வைப்போருடன் நீங்கள் போரிட்ட முதல் போரில் நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த சண்டையில் அல்லாஹ் என்னை கலந்து கொள்ள செய்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் காட்டியிருப்பானே என்று கூறினார். பின்னர் உஹத் போரில் குழப்ப நிலை ஏற்பட்ட போது முஸ்லிம்கள் சிலர் போரிலிருந்து நீங்கினர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, இவர்கள் அதாவது முஸ்லிம்கள் செய்தவற்றிற்காக உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன், அவர்கள் அதாவது இணை வைப்போர் செய்தவற்றிலிருந்து நான் நீங்கிவிட்டேன் என்று கூறினார்கள். பின்பு அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னேறி சென்றார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை முன்னோக்கி வந்தார். அப்பொழுது அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நோக்கி, சஅத் இப்னு முஆத் அவர்களே, சொர்க்கம் இதோ அருகில் உள்ளது. காபாவின் இறைவன் மீது ஆணையாக உஹத் மலையின் மற்றொரு திசையிலிருந்து சொர்க்கத்தின் வாடையை பெறுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார். அதன் பின்பு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, அவர் அதாவது அனஸ் இப்னு நத்ர் செய்தது போல் எனக்கு இயலவில்லையே என்று கூறினார். வால் வெட்டுக்கள் அல்லது அம்பின் குடைச்சல் அல்லது ஈட்டியின் பாய்ச்சல் என 80க்கும் மேற்பட்ட காயங்களுடன் கொல்லப்பட்ட நிலையில் தான் அவரை நாங்கள் கண்டோம். இணை வைப்போர் அவரை குதறி இருந்தனர். அவரை அவரது விரல் நுனிகள் மூலம் அவரது சகோதரியை தவிர வேறு எவரும் அறிய முடியவில்லை. கீழ்காணும் 33வது அத்தியாயம் 23வது வசனம் கூட அவர் மற்றும் அவர் போன்றோர் விஷயமாகவே இறங்கியதாக நாங்கள் எண்ணினோம். அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளில் அல்லாஹ்விடம் தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றி உண்மைப்படுத்தும் ஆண்கள் உள்ளனர். அவர்களில் உயிரை தியாகம் செய்தல் என்ற தன் லட்சியத்தை அடைந்தவர்களும் உள்ளனர். அவர்களில் அதை எதிர்பார்த்திருப்போரும் உள்ளனர். அவர்கள் ஒப்பந்தத்தை சிறிதும் மாற்றுபவர்களாக இல்லை. 33வது அத்தியாயம் 23வது வசனம். இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல்கள் புகாரி 2805, முஸ்லிம் 1903. ஹதீஸ் 110. அபு மசூத் என்ற உக்பா இப்னு அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மம் செய்தல் பற்றிய வசனம் இறங்கிய போது நாங்கள் எங்கள் முதுகில் மூட்டைகளை சுமப்போர்களாக இருந்தோம். ஒருவர் வந்து அதிக பொருட்களை தர்மம் செய்தார், இவர் பிறர் மெச்ச செய்கிறார் என்று சிலர் கூறினார்கள். மற்றொருவர் வந்து ஒரு சாவு அளவு தர்மம் செய்தார், இவரது ஒரு சாவு அளவை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்றும் பேசினார்கள். அப்பொழுது 9வது அத்தியாயம் 79வது வசனம் இறங்கியது. அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளில் தர்மத்தில் அதிக ஈடுபாடு கொள்பவர்களையும் மேலும் தங்களின் உழைப்பை தவிர வேறொன்றை தராதவர்களையும் குறை கூறுகிறார்கள். அவர்களை கேலியும் செய்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் கேலி செய்கிறான். அவர்களுக்கு நோவினையான வேதனை உண்டு. 9வது அத்தியாயம் 79வது வசனம். புகாரி 1415, முஸ்லிம் 1018. ஹதீஸ் 111. அபூதர் என்ற ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், என் அடியார்களே, நான் நேர் வழி காட்டியவரை தவிர நீங்கள் அனைவரும் வழிகேடர்களே. எனவே என்னிடம் நீங்கள் நேர் வழி கேளுங்கள், நான் நேர் வழி தருகிறேன். என் அடியார்களே, நான் உணவளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் பசியால் வாடுபவர்களே. எனவே என்னிடம் உணவு கேளுங்கள், உங்களுக்கு நான் உணவளிக்கிறேன். என் அடியார்களே, நான் ஆடை அளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் நிர்வாணிகளே. எனவே என்னிடம் ஆடை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன். என் அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நானே பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எனக்கு தீங்கு செய்துவிட முடியாது, நீங்கள் எனக்கு நன்மை செய்துவிடவும் முடியாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவர் உங்களில் இறுதியானவர், உங்களில் மனிதர்கள் உங்களில் ஜின்கள் ஆகிய உங்களில் ஒரே ஒருவரின் இதயத்தில் இறை அச்சம் இருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் அதிகப்படுத்தி விடாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவரும் உங்களில் இறுதியானவரும் உங்களில் மனிதரும் உங்களில் ஜின்களும் ஆகிய உங்களில் ஒரே ஒருவரின் இதயம் அதிக குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் குறைத்து விடாது. என் அடியார்களே, உங்களில் முதன்மையானவரும் உங்களில் இறுதியானவரும் உங்களில் மனிதரும் உங்களில் ஜின்களும் என அனைவரும் ஒரே மைதானத்தில் நின்று என்னிடம் அவர்கள் கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்டதை கொடுப்பேன். கடலில் நுழைக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பது போன்றே தவிர என்னிடம் உள்ளதை அது குறைத்து விடாது. என் அடியார்களே, இவைதான் உங்களது செயல்கள், அவற்றை நான் முழுமையாக அறிந்து வைத்துள்ளேன். பின்பு அவற்றை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். சிறந்ததை ஒருவர் பெற்றுக்கொண்டால் அல்லாஹுவை புகழட்டும். இது அல்லாததை பெற்றுக்கொண்டால் அவர் தன்னையே தவிர வேறு எவரையும் பழித்திட வேண்டாம். முஸ்லிம் 2577. பாடம் 12. வயதான காலத்தில் நன்மைகளை அதிகம் செய்திட ஆர்வமூட்டுதல். அல்லாஹ் கூறுகின்றான், சிந்திப்பவன் அதிலே சிந்திக்க வசதியாக உங்கள் வயதை நாம் தரவில்லையா? உங்களிடம் எச்சரிப்பவரும் வரவில்லையா? 35வது அத்தியாயம் 37வது வசனம். ஹதீஸ் 12. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவனின் காலத்தவணையை அவன் 60 வயதை அடையும் அளவுக்கு பிற்படுத்தி இருந்தும் அவன் நற்செயல் செய்யாவிட்டால் அல்லாஹ் அவனை தண்டிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6419. ஹதீஸ் 113. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட முதியவர்களுடன் என்னையும் ஒரு குழுவில் இணைத்திருந்தார்கள். இதனால் அவர்களில் சிலரின் உள்ளத்தில் இது பற்றிய குறை இருந்தது போலும். இளம் வயதுடைய இவரை நம்முடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணைத்திருக்கின்றாரே, இவரை போன்ற வயதுடைய மகன்கள் நமக்கு உள்ளனர் என்று கூறினர். இதை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பற்றி நீங்கள் அறிந்தது இவ்வளவுதான் என்று அவர்களிடம் கூறினார்கள். ஒரு நாள் என்னை அழைத்து அந்த முதியவர்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார வைத்தார்கள். அவர்களிடம் என்னை பற்றி என் திறமையை பற்றி காண்பிக்கவே என்னை அழைத்தார்கள் என்பதை நான் அறியவில்லை. என்ற 110வது அத்தியாயம் 1வது வசனம் குறித்து என்ன கருதுகிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த முதியவர்களில் சிலர், அல்லாஹ் நமக்கு உதவியும் செய்து நமக்கு வெற்றியும் தந்தால் அவனை புகழவும் அவனிடம் மன்னிப்பு கேட்கவும் நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். அவர்களில் சிலர் அமைதியாக இருந்தார்கள், எதையும் அவர்கள் கூறவில்லை. இப்னு அப்பாஸ் அவர்களே, இவ்வாறே நீங்களும் கூறுகிறீர்களா என என்னிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இல்லை என நான் கூறினேன். பிறகு என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண தவணை பற்றியதாகும். இதனையே இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்று கூறி அவர்களுக்கும் அல்லாஹ் கற்றுத்தந்தான். இது உன் தவணையின், அதாவது மரணத்தின் அடையாளமாகும். எனவே உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக, அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, அவன் பாவ மன்னிப்பு வழங்குபவனாக உள்ளான் என்று கூறினான் என்பதாக நான் கூறினேன். நீர் கூறியதை தவிர இதற்கு விளக்கம் நான் அறியவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 4970. பாடம் 13. நன்மைக்கான வழிகள் அதிகம். அல்லாஹ் கூறுகின்றான், நன்மையானவற்றில் நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிபவனாக உள்ளான். 2வது அத்தியாயம் 215வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லவற்றில் நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிவான். 2வது அத்தியாயம் 197வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எனவே ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்தால் அதை மறுமையில் காண்பார். 99வது அத்தியாயம் 7வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நற்செயலை ஒருவர் செய்தால் அவர் தனக்கே நல்லது செய்து கொண்டவராவார். 45வது அத்தியாயம் 15வது வசனம். இந்த பாடத்திற்கு தகுந்த வசனங்கள் அதிகம் உள்ளன. மேலும் ஹதீஸ்களும் கணக்கில் அடங்காமல் உள்ளன. அவற்றில் சிலவற்றை காண்போம். ஹதீஸ் 117. அபூதர் என்ற ஜுந்தும் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களிடம், செயல்கள் மிகச் சிறந்தது எது என்று நான் கேட்டேன். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, இறை வழியில் போர் புரிவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடிமையை உரிமை விடுதலில் மிகச் சிறந்தது எது என்று நான் கேட்டேன். தன் எஜமானிடம் மதிப்புள்ளவராகவும் விலை மிக அதிகம் உள்ளவரை விடுதலை செய்வதுதான் என்று கூறினார்கள். இதை நான் செய்யாவிட்டால் என்று கேட்டேன், வேலை செய்வோருக்கு உதவுவீராக அல்லது சரிவர வேலை தெரியாதவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பீராக என்று கூறினார்கள். இறைவர் அவர்களே, சில செயல்களை நான் செய்ய இயலாது போய்விட்டால் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். மக்களுக்கு நீர் தீங்கு செய்வதை தடுத்துக் கொள்வீராக, அதுதான் உமக்கு நீர் செய்யும் தர்மமாகும் என்று கூறினார்கள். புகாரி 2518, முஸ்லிம் 844. ஹதீஸ் 118. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் மீது தன் ஒவ்வொரு உடல் மூட்டுகளுக்காகவும் காலையில் தர்மம் செய்வது அவசியமாகும். சுப்ஹான் அல்லாஹ் என்ற ஒவ்வொரு தஸ்பீஹும் தர்மமாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒவ்வொரு தஹ்மீதும் தர்மமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒவ்வொரு தஹ்லீலும் தர்மமாகும். அல்லாஹு அக்பர் என்ற ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாகும். நல்லதை ஏவுவதும் தர்மமே, தீமையை தடுப்பதும் தர்மமே ஆகும். துஹா நேரத்தில் 2 ரகாத் தொழுவது இதற்கு பகரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 720. ஹதீஸ் 119. அபூதர் ரலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் சமுதாயத்தின் செயல்கள், அதன் நன்மை, அதன் தீமை அனைத்தும் என்னிடம் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அதன் நற்செயல்களில் ஒன்றாக பாதையில் இடையூறு தரக்கூடியதை அதிலிருந்து நீக்குவதை அறிந்து கொண்டேன். சமுதாய செயல்களில் தீமையானவற்றில் ஒன்றாக பள்ளிவாசலில் துப்பி மூடப்படாத காரல் எச்சிலையும் அறிந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 553. ஹதீஸ் 120. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைதூதர் அவர்களே, வசதியானவர்கள் ஏழைகளான நாங்கள் தொழுவது போலவே தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோற்பது போலவே நோற்கிறார்கள். தங்கள் சொத்துக்களில் மிஞ்சியவற்றை தர்மமும் செய்கிறார்கள். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று சில நபி தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தர்மம் வழங்கக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா? நிச்சயமாக சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் கூறுவதும் தர்மமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒவ்வொரு தஹ்லீலும் தர்மமாகும். நல்லதை ஏவுவதும் தர்மமே, தீயதை விட்டும் தடுப்பதும் தர்மமே. உங்களில் ஒருவர் மனைவியிடம் உறவு கொள்வதும் தர்மமாகும் என்று கூறினார்கள். பின்னும், இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒருவர் தன் மனைவியிடம் இச்சையை தீர்க்க வருகிறார், அவருக்கு இதில் என்ன கூலி உண்டு என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தவறான பாதையில் அவர் நிறைவேற்றிக் கொண்டால் அவர் மீது குற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே. அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் அவருக்கு அது கூலியாக அமைந்து விடுகிறது என்று கூறினார்கள். முஸ்லிம் 100006. ஹதீஸ் 121. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்லவற்றில் எதையும் நீங்கள் மதிப்பு குறைவாக கருதிவிட வேண்டாம். உம் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதாயினும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2626. ஹதீஸ் 122. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் அதற்கு தர்மம் செய்தல் வேண்டும். இரண்டு பேர்களுக்கு இடையே நீதமாக நடப்பது தர்மமாகும். ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவதும் தர்மமாகும். அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றி விடுவதும் தர்மமாகும். நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமாகும். தொழுகைக்காக அவர் நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும். பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2989. முஸ்லிம் 1009. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில், ஆதமின் மக்கள் ஒவ்வொருவரும் 360 மூட்டுகளின் மீது படைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் அல்லாஹு அக்பர் எனவும், அல்ஹம்துலில்லாஹ் எனவும், லா இலாஹ இல்லல்லாஹ் எனவும், சுப்ஹானல்லாஹ் எனவும், அஸ்தஃகஃபிருல்லாஹ் எனவும் கூறினாலும், மனிதர்கள் நடக்கும் பாதையில் உள்ள கல்லையும் அல்லது மனிதர்கள் நடக்கும் பாதையிலிருந்து முள்ளையும் எலும்பையும் எடுத்து போட்டாலும் அல்லது நல்லதை ஏவி தீயதை தடுத்தாலும், இப்படியாக 360 நன்மைகளை செய்தால் அன்று அவர் நரகை விட்டு தன்னை நீக்கிக் கொண்டவராக நடப்பவராகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1007. ஹதீஸ் 123. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு ஒருவர் காலையிலும் அல்லது மாலையிலும் சென்றால் ஒவ்வொரு காலையிலும் அல்லது மாலையிலும் அவருக்காக சொர்க்கத்தில் விருந்துணவை அல்லாஹ் தயார் செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 662. முஸ்லிம் 669. ஹதீஸ் 124. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் பெண்களே, ஆட்டுக்கால் குழம்பாயினும் தன் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொடுப்பதை மற்றொரு பெண் இழிவாக கருத வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2566, முஸ்லிம் 1030. ஹதீஸ் 125. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கை 70 அல்லது 60 கிளைகளாகும். அதில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதாகும். அவற்றில் மிக சாதாரணமானது பாதையில் இடையூறு தருபவற்றை நீக்குவதாகும். வெட்கப்படுதல் இறை நம்பிக்கையின் கிளையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 9, முஸ்லிம் 3-5. ஹதீஸ் 127. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாதையின் நடுவில் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்த மரக்கிளையொன்றை வெட்டி அப்புறப்படுத்திய ஒருவர் சொர்க்கத்தில் உலாவுவதை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1914, 129. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. பாதையின் நடுவில் கடந்த ஒரு மரத்தின் அருகே ஒருவர் நடந்து சென்றார். முஸ்லிம்களுக்கு இடையூறு தராதவாறு இதை அகற்றுவேன் என்று கூறி அதை செய்தார். எனவே இறந்த பின் சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்கப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1914, 128. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. பாதையில் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாதையின் நடுவே மரம் ஒன்று கிடப்பதை கண்டு அதை ஓரமாக போட்டார். அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டி அவரை மன்னித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2472, முஸ்லிம் 127. ஹதீஸ் 128. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அழகிய முறையில் உலு செய்து பின்பு ஜும்மாவிற்கு வந்து ஜும்மா குத்பா உரையை கேட்டு அமைதியுடன் இருந்தால் அவருக்கு இந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட மற்றும் கூடுதலாக 3 நாட்கள் ஆக 10 நாட்கள் வரை உள்ள அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும். உரையின் போது தரையில் கிடக்கும் கற்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை இழந்துவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 857. ஹதீஸ் 129. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமான அடியான் உலு செய்யும் போது தன் முகத்தை கழுவினால் அவனின் முகத்திலிருந்து அவன் பார்த்த ஒவ்வொரு தவறுகளும் அவனது கண் வழியே தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும். தன் கைகளை அவன் கழுவினால் அவன் கைகள் செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும். அவன் கால்களை கழுவினால் அவனது கால்கள் நடந்து செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கால்கள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும். இறுதியாக உலு செய்ததன் மூலம் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக வெளியேறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 244. ஹதீஸ் 130. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 நேர தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்மா முதல் மறு ஜும்மா வரை, ஒரு ரமதான் முதல் மறு ரமதான் வரை பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் அவைகளுக்கிடையே உள்ள சிறு பாவங்களை அவை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 233. ஹதீஸ் 131. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் தவறுகளை அழிக்கவும் பதவிகளை உயர்த்தவும் காரணமாக உள்ள செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அறிவியுங்கள் இறை தூதர் அவர்களே என்று நபி தோழர்கள் கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிரமமான நேரங்களிலும் உலுவை முழுமையாக செய்வது, பள்ளிவாசல்களுக்கு நடப்பது மூலம் அதிகமான காலடிகள் வைத்து நடப்பது, ஒரு தொழுகை முடிந்து மறு தொழுகைக்காக காத்திருப்பது ஆகியவையாகும். இதுதான் இறைவனின் பாதையில் வழிபாடுகளில் உள்ளவையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 251. ஹதீஸ் 132. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குளிர்ந்த இரு நேரங்களில் ஒருவர் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 574, முஸ்லிம் 635. அடைக்குறிப்பில் ஃபஜ்ர் மற்றும் அஸ்ர் என்று உள்ளது. ஹதீஸ் 133. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவருக்கு அவர் உடல் ஆரோக்கியத்துடன் ஊரில் இருந்த சமயம் செய்தது போலவே கூலி எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2996. ஹதீஸ் 134. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு நற்செயலும் தர்மம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6021, முஸ்லிம் 1005. ஹதீஸ் 135. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அது வளர்ந்து பிறர் அந்த மரத்திலிருந்து காய்க்கும் கனிகள் ஏதேனும் சாப்பிட்டால் அது அவருக்கு தர்மமாக பதிவு செய்யப்படும். அதிலிருந்து பிறரால் திருடப்பட்டு எடுப்பவையும் அவருக்கு தர்மம் செய்த கூலி உண்டு. ஒருவர் அதன் கனிகளை பிறர் பறித்து குறைத்தாலும் அது அவருக்கு தர்மம் செய்த கூலியாகவே தவிர இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1552. மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது. ஒரு முஸ்லிம் மரம் ஒன்றை நட்டு அதிலிருந்து ஒரு மனிதனோ மிருகமோ பறவையோ அதன் கனிகளை சாப்பிட்டால் மறுமையில் அவனுக்கு அது தர்மம் செய்த கூலியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1553. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஒரு முஸ்லிம் மரம் ஒன்றை நட்டு விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு மனிதன் மிருகம் மற்றும் ஏதேனும் ஒன்று சாப்பிட்டால் அவனுக்கு அது தர்மமாகவே அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவை அனைத்தும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டவையாகும். புகாரி 2320, முஸ்லிம் 1553. ஹதீஸ் 136. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதினாவில் வாழ்ந்த பனு சலாமா கூட்டத்தினர் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அருகே குடியேற விரும்பினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பள்ளிவாசலுக்கு அருகே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்ததே என்றார்கள். இறை தூதர் அவர்களே, ஆம், இதையே விரும்புகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு சலாமா கூட்டத்தாரே, உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும். தொழுவதற்காக நடந்து வரும் உங்களின் காலடிகள் நன்மைகளாக எழுதப்படும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 665. மற்றொரு அறிவிப்பில் ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்து உண்டு என்று உள்ளது. புகாரி 656, முஸ்லிம் 664. ஹதீஸ் 137. அபு முந்திர் என்ற உபை பிபின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவில் ஒருவர் இருந்தார். அவரை விட பள்ளிக்கு வெகு தூரமாக குடியிருந்த நபரை நான் கண்டதில்லை. அதே சமயம் அவருக்கு ஒரு தொழுகை கூடவும் தவறியதில்லை. அவரிடம், கடும் இருளிலும் கொதிக்கும் வெயிலிலும் ஏறி பள்ளிக்கு வருவதற்காக ஒரு கழுதையை நீர் வாங்கலாம் தானே என்று கூறப்பட்டது. அதற்கு அவர், பள்ளிவாசலுக்கு அருகிலேயே என் வீடு அமைவது எனக்கு விருப்பமாக இல்லை. காரணம், பள்ளிவாசலுக்கு நான் நடந்து வருவதிலும் நான் என் குடும்பத்தாரிடம் திரும்பி செல்வதிலும் உள்ள காலடி எட்டுக்கள் எனக்கு நன்மைகளாக எழுதப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்றார். ஏனெனில் உனக்கு அவை அனைத்தையும் அல்லாஹ் சேர்த்து வழங்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றும் கூறினார். முஸ்லிம் 663. மற்றொரு அறிவிப்பில், நீர் எந்த நன்மையை நாடினீரோ அது உமக்கு உண்டு என்று உள்ளது. ஹதீஸ் 138. அபு முஹம்மது என்ற அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 40 நற்குணங்கள் உள்ளன. அவற்றில் மிக மேலானது பால் தரும் ஆட்டை பிறருக்கும் பால் குடிக்க வழங்குவதாகும். நன்மையை ஆதரவு வைத்தவராக, அதற்கு தான் வாக்களிக்கப்பட்டதை உண்மைப்படுத்துபவராக ஒரு செயலை செய்தால் இதற்காக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2631. ஹதீஸ் 139. அதி இப்னு ஹாதிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பேரித்தம்பழத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6023. முஸ்லிம் 1016. 68. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. உங்களில் எவரும் தன் இறைவனிடம் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டார். அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். தனது வலப்புறம் பார்ப்பான். அங்கே தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறொன்றை பார்க்க மாட்டான். பின்பு இடதுபுறம் பார்ப்பான். தான் முன்பு செய்திட்டவற்றை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டான். தனக்கு முன்பே பார்ப்பான். அங்கே முகத்துக்கு நேராக நரக நெருப்பை தவிர மற்றதை பார்க்க மாட்டான். எனவே பேரித்தம்பழத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள். அது கிடைக்கவில்லையானால் நல்ல வார்த்தைகளை பேசி தர்மம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7512. முஸ்லிம் 67. ஹதீஸ் 140. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவேளை உணவை சாப்பிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்தும் அல்லது தண்ணீர் குடித்துவிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்தும் வாழ்கின்ற ஒரு அடியானை கண்டு அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2734. ஹதீஸ் 141. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தர்மம் செய்ய பொருள் வசதி எதையும் அவர் பெற்றுக் கொள்ளவில்லையானால் என்ன செய்வது என்று கேட்டேன். அவர் தன் கைகளால் உழைத்து தானும் பயன்பெற்று பிறருக்கும் தர்மம் செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கும் இயலாதவர் குறித்து என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். கவலையுடன் உள்ளவரின் தேவைக்கு உதவுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதையும் அவர் செய்யாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன். தீமையை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வார். இதுவும் தர்மம் போல்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1445. முஸ்லிம் 1008. பாடம் 14. வழிபாட்டில் நடுநிலை பேணல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நீர் சிரமம் அடைவதற்காக குர்ஆனை உம் மீது நாம் இறக்கி வைக்கவில்லை. 20 அத்தியாயம் 2 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையை நாடுகிறான், கஷ்டத்தை உங்களுக்கு அவன் நாடவில்லை. 2 அத்தியாயம் 185 வசனம். ஹதீஸ் 142. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடம் ஒரு பெண் உரையாடி கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். யார் இந்த பெண் என்று கேட்டார்கள். இந்த பெண் இன்னார், இவள் அதிகம் தொடும் தொழுகை பற்றி பிறர் பேசுகின்றனர் என்று நான் கூறினேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தடுத்துக் கொள்வீர்களாக, நீங்கள் இயன்ற அளவுக்கு வணக்க வழிபாட்டை கடைபிடியுங்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் சடைந்து போகும் அளவுக்கு அல்லாஹ் சடைவடைவதில்லை. ஒரு செயலை நிரந்தரமாக செய்பவரே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் என்று கூறினார்கள். புகாரி 1151. முஸ்லிம் 785. ஹதீஸ் 143. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் வீடுகளுக்கு 3 பேர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிமுறைகளை பற்றி கேட்டார்கள். அவர்களிடம் அது பற்றி கூறப்பட்ட போது தாங்கள் மூவரும் குறைவாக நற்செயல் செய்வது போல் உணர்ந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து நாம் எங்கே என்று கூறினார்கள். அவர்களில் ஒருவர், நான் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார். மற்றொருவரோ, நான் விடாது நோன்பு நோற்றவாறே இருப்பேன் என்றார். இன்னொருவரோ, நான் பெண்களிலிருந்து ஒதுங்கி விடுவேன், எப்பொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். இந்த செய்தியை கேட்டு அப்பொழுது அங்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம், நீங்கள் இப்படி இப்படி கூறியிருக்கிறீர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுவை உங்களை விட நான் மிகவும் பயப்படுகிறேன், அவனை உங்களை விடவும் அஞ்சுகிறேன், எனினும் நோன்பு வைக்கிறேன், விட்டு விடுகிறேன், தொழுகிறேன், தூங்குகின்றேன், பெண்களை திருமணமும் செய்துள்ளேன், என் வழிமுறையை ஒருவன் வெறுத்தால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்லன் என்று கூறினார்கள். புகாரி 5063, முஸ்லிம் 1401. ஹதீஸ் 144. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தேவையில்லாமல் கூடுதல் சிரத்தை எடுப்பவர்கள் நாசமடைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். முஸ்லிம் 2670. ஹதீஸ் 146. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்தார்கள். அங்கே 2 தூண்களுக்கு இடையே கட்டப்பட்ட கயிறு இருந்தது. இந்த கயிறு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது ஸைனப் என்ற பெண்ணுக்குரியது, தொழுகையில் சடைந்தால் இதில் தன்னை அவர் கட்டிக்கொள்வார் என்று கூறினார்கள். இதை அவிழ்த்து போடுங்கள், உங்களில் ஒருவர் சுறுசுறுப்பான நேரத்தில் தொடட்டும், அவர் சடைவடைந்தால் தூங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1150, முஸ்லிம் 784. அடைக்குறிப்பில் உபரியான தொழுகைகள் என்று உள்ளது. ஹதீஸ் 147. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தொழும் நிலையில் தூங்கினால் தன்னை விட்டும் தூக்கம் நீங்கும் வரை அவர் தூங்கட்டும், ஏனெனில் உங்களில் ஒருவர் தூங்கிய நிலையில் தொழுதால் அவர் மன்னிக்க வேண்டுகிறாரா அல்லது தன்னை தானே திட்டிக் கொள்கிறாரா என்பதை அறிய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 212, முஸ்லிம் 786. ஹதீஸ் 148. அபு அப்துல்லா என்ற ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 5 நேரமும் தொழுதிருக்கிறேன். அவர்களின் தொழுகை நடுநிலையானதாகவே இருந்தது, அவர்களின் குத்பா நடுநிலையானதாகவே இருந்தது. முஸ்லிம் 866. ஹதீஸ் 149. அபு ஜுஹ்ஃபா என்ற வஹ்ப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதர தோழமையை ஏற்படுத்தினார்கள். ஒருமுறை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தார்கள். அப்பொழுது உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலங்காரம் செய்து கொள்ளாத நிலையில் பழைய ஆடையில் கண்டார். உம்முடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். உம் சகோதரர் அபூ தர்தாவுக்கு உலக தேவை எதுவும் இல்லை என்று கூறினார்கள். அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக உணவு ஏற்பாடு செய்தார். சாப்பிடும், நான் நோன்பாளி என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நீர் சாப்பிடாதவரை நான் சாப்பிட மாட்டேன் என்று சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார். இரவு வந்ததும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவதற்காக சென்றார்கள். தூங்கு என அவரிடம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். அவரும் தூங்கினார். பின்பு மீண்டும் தொழ எழுந்தார். அவரிடம் தூங்கு என சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இரவின் பாதி கடந்த போது, இப்பொழுது எழுந்திரு என்று சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். இருவரும் சேர்ந்து தொழுதார்கள். அவரிடம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம் இறைவன் உம் மீது சில கடமைகளை விதித்துள்ளான். உமக்குள்ள கடமையை நீர் கடைபிடியும். உம் குடும்பத்தாருக்கான உரிமையை பேணும். ஒவ்வொரு கடமைக்கும் அதற்கான உரிமையை வழங்கு என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்ததை கூறினார்கள். சல்மான் உண்மையை கூறியுள்ளார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1968. ஹதீஸ் 150. அபு முஹம்மது என்ற அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் வாழ்நாள் முழுவதும் பகலில் நோன்பு நோற்பேன், இரவில் வணங்குவேன் என்று நான் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. இதை நீர்தான் கூறினீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் தான் கூறினேன் என்றேன். இதற்கு நீர் இயல மாட்டீர், நோன்பு வைப்பீராக, அடுத்து விட்டு விடுவீராக, தூங்குவீராக, பிறகு எழுந்து தொழுவீராக, மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பீராக. நிச்சயமாக நன்மைகள் செய்வது என்பது அது போன்ற 10 மடங்கு நன்மையுடையதாகும். இது காலமெல்லாம் நோன்பு வைப்பது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் இதையும் விட சக்தி பெற்றவன் என்று கூறினேன். 1 நாள் நோன்பு வைப்பீராக, 2 நாட்கள் விட்டு விடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அதையும் விட சக்தி பெற்றவன் என்று கூறினேன். 1 நாள் நோன்பு வைப்பீராக, 1 நாள் விட்டு விடுவீராக. இதுதான் தாவூது நபியின் நோன்பாகும். இதுவே நோன்பில் மிகச்சிறந்த நிலையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. இதுதான் நோன்பில் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு, நான் இதையும் விட சக்தி பெற்றவன் என்றேன். இதை விடவும் மிகச்சிறந்தது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு முதுமை ஏற்பட்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த 3 நாட்களை நான் ஒப்புக்கொண்டிருந்தால், அதுவே எனக்கு என் குடும்பம், என் சொத்துக்களை விடவும் மிக பிரியமானதாக இருந்திருக்கும். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், பகலில் நீ நோன்பு நோற்கிறாய், இரவில் வணங்குகிறாய் என நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று கேட்டதும், இறை தூதர் அவர்களே, உண்மைதான் என்று கூறினேன். இனி அப்படி செய்யாதே, நோன்புவை விட்டுவிடு, தூங்கு, எழுந்து தொழு. உன் உடலுக்கு உன் மீது கடமை உண்டு, உன் 2 கண்களுக்காக உன் மீது கடமை உண்டு, உன் மனைவிக்காக உன் மீது கடமை உண்டு, உன் விருந்தாளிகளுக்காக உன் மீது கடமை உண்டு. ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது உனக்கு போதும். நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நன்மைக்கும் இது போன்ற 10 மடங்கு நன்மை உண்டு. நிச்சயமாக இது காலமெல்லாம் நோன்பு வைப்பது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் கடுமையாக்கிக் கொண்டேன். என் மீது பின்பு அது கடுமையாக்கப்பட்டு விட்டது. இறை தூதர் அவர்களே, நான் சக்தி பெற்றுள்ளேன் என்று கூறினேன். நீ நோன்புவை, இதுதான் தாவூது நபியின் நோன்பாகும், இதையும் விட அதிகப்படுத்தி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாவூது நபியின் நோன்பு எப்படி இருந்தது என்று கேட்டேன். 1 நாள் நோன்பு வைத்து மறுநாள் விட்டு விடுவது என வாழ்நாளின் 5 நாட்களாகும் என்று கூறினார்கள். முதுமை ஏற்பட்ட பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த சலுகையை நான் ஒப்புக்கொண்டிருந்திருக்கலாமே என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், காலம் முழுவதும் நீ நோன்பு நோற்கிறாய், இரவு முழுவதும் ஒரு குர்ஆன் ஓதி தொழுகிறாய் என நான் அறிந்தேன், இது உண்மையா என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, உண்மைதான், நான் நல்லதையே தவிர வேறு நாடவில்லை என்று கூறினேன். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு போல் நோன்பு வைப்பீராக. அவர்கள் மக்களில் வணக்கசாலியாக இருந்தார். ஒவ்வொரு மாதமும் குர்ஆனை ஓது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட அதிகமாக நான் சக்தி பெற்றவன் என்று கூறினேன். அதற்கு 20 நாட்களில் குர்ஆனை ஓது என்று கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட மிக அதிகமாக ஓத நான் சக்தி பெறுவேன் என்றேன். 10 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓது என்று கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட அதிகமாக நான் சக்தி பெறுவேன் என்றேன். வாரம் ஒரு முழு குர்ஆனை ஓது, இதையும் விட அதிகப்படுத்தாதே என்று கூறினார்கள். என் மீது நான் கடுமையாக்கிக் கொண்டேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என் மீது கடுமையாக்கப்பட்டு விட்டது. உனக்கு வயது நீடிக்கப்படக்கூடும் என்பதை நீ அறிய மாட்டாய் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறியது போலவே நான் வயது அதிகமாக கொடுக்கப்பட்டேன். நான் முதுமையை அடைந்து விட்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியை நான் ஏற்றிருக்கலாமே என விரும்பினேன். மற்றொரு அறிவிப்பில், உன் குழந்தைக்கு உன் மீது சில கடமைகள் உள்ளன என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில், காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் சரியாக நோன்பு வைத்தவர் போல் ஆக மாட்டார் என்று மூன்று முறை கூறியதாக உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நோன்புகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது தாவூது நபியின் நோன்புதான். அல்லாஹுவிடம் தொழுகையில் விருப்பமானது தாவூது நபியின் தொழுகைதான். அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள். மூன்றில் ஒரு பங்கு நேரம் தொழுவார்கள். ஆறில் ஒரு பங்குக்கு தூங்குவார்கள். ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் விட்டு விடுவார்கள். போர் செய்தால் பின்வாங்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. என் தந்தை நல்ல குடும்ப பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் தன் மருமகளை கவனித்துக் கொள்வார். பிறகு ஒரு நாள் என்னை பற்றி அவளிடம் கேட்டார்கள். அதற்கு அவள், அவர் நல்ல மனிதர்தான், நம்முடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டதும் இல்லை, நாம் வந்தது முதல் நம் திரையை அவர் திறந்ததும் இல்லை என்று கூறினாள். இதே நிலை நீடித்த போது இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தந்தை கூறினார். தன்னை வந்து சந்திக்கும்படி எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் பின் அவர்களை நான் சந்தித்தேன். எப்படி நோன்பு வைக்கிறாய் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்று கூறினேன். எப்படி குர்ஆனை முடிக்கிறீர் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்று கூறினேன். இதற்கு முந்தைய அறிவிப்பு போலவே கூறினார்கள். முதுமை அடைந்த பின் இரவில் அவருக்கு இலகுவாக இருப்பதற்காக இரவில் அவர் ஓதும் குர்ஆனில் ஏழில் ஒரு பகுதியை பகலில் அவரது குடும்பத்தார் சிலரிடம் ஓதி காட்டுவார்கள். பின்பு நோன்பை விட்ட நாட்களை கணக்கிட்டு அந்த அளவுக்கு தொடர்ந்து நோன்பு நோற்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தான் செய்து வந்த செயலை இப்பொழுது அதை குறைத்திட வெறுத்து இவ்வாறு செய்வார். இவ்வறிவிப்புகள் அனைத்தும் சஹீஹானதாகும். இவ்வறிவிப்புகளில் மிக அதிகமானவை புகாரியிலும் முஸ்லிமிலும் உள்ளது. இவற்றில் சில மட்டுமே இரண்டில் ஏதாவது ஒன்றில் உள்ளது. புகாரியில் 1975, 1976, 1977, 3418, 3420, 5052. முஸ்லிமில் 1159. ஹதீஸ் 151. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எழுத்தாளர்களில் ஒருவரான அபு ரிபீ என்ற ஹந்தலா இப்னு ரபியு அல் உசைதியி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருமுறை என்னை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, ஹந்தலா எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான் என்று கூறினேன். சுப்ஹானல்லாஹ், என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் இருக்கும் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நேரில் பார்ப்பது போலவே நினைவு கூறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாம் வெளியேறினால் மனைவியரை குழந்தைகளை வாழ்க்கையை கவனிப்பதில் மூழ்கிறோம், அதிகமானதை மறந்து விடுகிறோம் என்று கூறினேன். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நிச்சயமாக இது போன்றே நானும் உணர்கிறேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உடனே நானும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தோம். இறை தூதர் அவர்களே, ஹந்தலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று கூறினேன். என்ன கூறுகிறீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, உங்களிடம் இருக்கும் போது கண்ணில் பார்ப்பது போல் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைவு கூறுகிறோம். உங்களை விட்டும் நாங்கள் வெளியேறிவிட்டால் மனைவியர் குழந்தைகள் வாழ்க்கை தேவை என மூழ்கி அதிகமாக மறந்து விடுகிறோம் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, என்னிடம் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே இறைவனை நினைவு கூறுவதிலேயே தொடர்ந்து இருந்தால், உங்கள் படுக்கையிலும் உங்கள் வழிகளிலேயும் வானவர்கள் உங்களிடம் கை கொடுத்து மகிழ்வார்கள் என்று கூறியவர்கள், எனினும் ஹந்தலாவே, வணக்கத்திற்கு ஒரு நேரம் உண்டு, வாழ்க்கைக்கு உழைப்பது என ஒரு நேரம் உண்டு என்று மூன்று முறை கூறினார்கள். முஸ்லிம் 2750. ஹதீஸ் 152. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒருவர் நின்று கொண்டே இருந்தார். அவர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர் அபு இஸ்ராயில். அவர் சூரியனின் வெயிலில் நிற்கவும் உட்காராமல் இருக்கவும், நிழலில் ஒதுங்கிடாமல் இருக்கவும், பேசாமல் இருக்கவும், நோன்பு வைக்கவும் நேர்ச்சை செய்துள்ளார் என்று நபி தோடர்கள் கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு கட்டளையிடுங்கள், அவர் பேசட்டும், அவர் நிழலில் ஒதுங்கட்டும், அவர் உட்காரட்டும், தன் நோன்பை நிறைவேற்றட்டும் என்று கூறினார்கள். புகாரி 6704. பாடம் 15. நற்செயல்களில் பேணுதலாக இருத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளுக்கு அவர்களின் இதயங்கள் அல்லாஹுவை நினைத்தும் அவனது உண்மையானதாக இறங்கியுள்ள வேதத்தையும் நினைவு கூர்ந்திட அஞ்சு கொள்வதற்கு நேரம் வரவில்லையா? இதற்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போல் அவர்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் மீது நீண்ட காலம் சென்று விட்டது. அவர்களின் இதயங்கள் கடினமாகிவிட்டன. 57வது அத்தியாயம் 16வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பின்பு அவர்களின் அடிச்சுவட்டிலேயே நம் தூதர்களை பின்தொடர செய்தோம். மரியமின் மகன் ஈசாவையும் பின்தொடர செய்தோம். அவருக்கு இஞ்சிலையும் கொடுத்தோம். அவரை பின்பற்றியோர் இதயங்களில் இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தினோம். அவர்களே உருவாக்கி கொண்ட துறவித்தனத்தை அவர்கள் மீது நாம் கடமையாக்கவில்லை. ஆனால் அல்லாஹுவின் திருப்தியை வேண்டியே தவிர, ஆனால் அவர்கள் இதயம் கூட அவர்கள் பேணுகிற முறைப்படி பேணவில்லை. 57வது அத்தியாயம் 27வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தானே நூலை நூற்று, அது நன்கு முறுக்கேறிய பின்னர் தானே அந்த நூலை துண்டு துண்டாக்கி விடுவது போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். 16வது அத்தியாயம் 92வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. 15வது அத்தியாயம் 99வது வசனம். இதற்கு சான்றாக நிறைய ஹதீஸ்கள் உள்ளன. இதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து 142வது ஹதீஸாக இடம்பெறும் ஹதீஸும் இங்கு பொருந்தும். ஹதீஸ் 153. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் குர்ஆனின் ஒரு பாகத்தை அல்லது ஒரு சிறிய அளவிலானதை ஓதாமல் தூங்கிவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கும் ஜுஹர் தொழுகைக்கும் இடையே உள்ள நேரத்தில் ஓதிவிட்டால் அவனுக்கு இரவில் ஓதியது போன்ற நன்மை எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 747. ஹதீஸ் 154. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ்வே, இரவில் அதிகம் வணங்கிவிட்டு பிறகு இரவில் அறவே வணங்காது விட்டு விட்டாரே, அவர் போல் நீர் ஆகிவிட வேண்டாம் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1152. முஸ்லிம் 1159. 185. ஹதீஸ் 155. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உடல் வலி அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமாக இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை தவறிவிட்டால் பகலில் 12 ரக்காத்துகள் தொழுவார்கள். முஸ்லிம் 746.